இந்த சங்கீதம் 17 நாம் தொடர்ந்து நம்முடைய ஜப தியானத்திற்கு பார்த்து வருகிறோம். இந்த முழு சங்கீதத்தையும் 7 விதங்களில் அதை தலைப்புகளில் அதை பிரித்திருக்கிறோம். முதலாவது 1-2 வரைக்கும் தாவீது நியாயத்துக்காக மன்றாடுறாரு. அந்த வசனமே, கர்த்தாவே நியாயத்தை கேட்டிருந்தும் என் கூப்பிடுதலை கவனியும், கவடமில்லாத உதடுகள் என்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிகொடும் அப்படின்னு நியாயத்துக்காக மன்றாடுறத 1-2 வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தன்னை சோதிக்கும்படி அவர் ஆண்டவர்கிட்ட மன்றாடுறத நம்ம பார்த்தோம். 3-5 வசனம் வரைக்கும் ஆண்டவர் தன் வாழ்க்கையை, தன்னுடைய இருதயத்தை எல்லாத்தையும் புடமிட்டு சோதித்து தன்மேல் சாற்றப்படுகிற குற்றத்துக்கு குற்றம் உண்மை இல்லை என்பதை ஆண்டவர் அறியத்தக்கதாக ஆண்டவர் அழைக்கிறார். ஒரு விதத்தில் அப்படி அவர் இல்லை, அவர் உண்மையாக இருந்திருக்கிறார். தன் வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாக ஒரு வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது என்பதை அவர் சொல்லி சோதிக்கும்படி மன்றாடுகிறார். இப்போ நியாயத்துக்கு மன்றாடி, தன்னை சோதிக்கும்படி மன்றாடி, அதன் அடிப்படையில் தன்னை பாதுகாக்கும்படி மன்றாடுறார். இப்போ 6-12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சத்துருக்கள்லேருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளும்படிக்கு அவருடைய மன்றாட்டுதலை நம்ம பார்க்குறோம். 6-12 வசனங்கள் வரைக்கும் வருது. 6-12 பார்த்தீங்கன்னா, தேவனே நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர், என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தைகளை கேட்டருளும், உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் என்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும், கண்மணி போல் என்னை காத்திருளும், என்னை ஒடுக்குகிற துன்மார்கருக்கு, என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாய் உம்முடைய சட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு நல்ல தலைப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு பாதுகாப்புக்காக தன்னை பாதுகாக்கணும்னு தாவீது மன்றாடுறாரு. தன்னை சுற்றி இருக்கிற ஆபத்து எவ்வளோ பயங்கரமானது, மரண ஆபத்து தான் தன்னை சுற்றி இருக்கிறது. அந்த வார்த்தைகளே நீங்கள் பார்க்கலாம், தன் உயிரே போயிடும், அநியாயமாக போயிடும். அந்த நேரத்தில் தெய்வீக பாதுகாப்பு தனக்கு தேவை என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்றாடுகிற ஒரு மன்றாட்டத்தான் நம்ம இந்த வசனங்களில் பார்க்கிறோம். நியாயத்துக்காக ஜெபித்தாரு, தன்னை சோதிக்கும்படி ஜெபித்தாரு, இப்போ பாதுகாப்புக்காக மன்றாடுறார். அந்த வசனங்களை கொஞ்சம் கவனிப்போம். 6வது வசனம் பாருங்களேன், தேவனே நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர். கவனிச்சு பாருங்களேன், நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடும் அப்படின்னு இல்லை. அது என்ன போட்டிருக்கு, நீ எனக்கு செவி கொடுக்கிறீர், நீங்க எனக்கு செவி கொடுக்கிறீங்க, அதனால தான் நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன். தாவீது வந்து ஒரு விசுவாச மனிதன். விசுவாச மனிதன்னா எல்லாரும் சொல்லிக்கலாம் விசுவாச மனிதர்கள்னு. ஆனால் அந்த விசுவாசம் ஒரு விதத்தில் பிரதானமாக வெளிப்படுறது வந்து ஜபத்தில், சரிங்களா? விசுவாசம் எப்போ பாரு ஜபத்தில் அது வெளிப்படும். அது வேதம் அடிக்கடி ஜபத்துக்கும் விசுவாசத்துக்கும் ஒரு பிரிக்க முடியாத ஒரு கட்டு போடுறதை நம்ம பார்க்கிறோம். எல்லாரும் சொல்லிக்கலாம் விசுவாசம்னு. ஆனால் அந்த விசுவாச மனிதன் தாவீது, அவர் ஜபத்தில் ரொம்ப நம்பிக்கை, தேவன் என்னுடைய ஜபத்தை கேட்கிறார், அதுக்கு பதில் அளிக்கிறார் என்ற நம்பிக்கை உடையவராக இந்த வசனத்தில் என்ன சொல்றாரு, ஆண்டவரே உம்மை நோக்கி நான் கெஞ்சுகிறேன், என் ஜபத்தை கேளுங்க, இல்லை என் ஜபத்தை நீங்க கேட்கறதுனால நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன். அது எவ்வளவு வித்தியாசம் நமக்கெல்லாம் யோசிச்சு பாருங்க. நமக்கெல்லாம் ஜபம் ஒரு விதத்துல ஒரு சைக்கோசோமேட்டிக் ஆக்டிவிட்டின்னுவாங்க இங்கிலீஷ்ல. அதாவது ஒரு மனோ தத்துவ விதத்தில் ஒரு ஒரு செயல், ஒரு இந்துங்க யோகா பண்ணுற மாதிரி மற்றவங்க வந்து ஒரு சமாதானத்துக்காக ஏதோ ஒரு பார்க்கில் நடந்துட்டு வர மாதிரி நம்ம வந்து ஒரு ஜபம் எதுக்கு பண்ணுறோம், ஒரு நல்லா ஃபீல் பண்ணணும், ஆண்டவரை ஃபீல் பண்ணணும் இல்லைங்களா. ரொம்ப டென்ஷன், ரொம்ப கவலை, ஒரு ஒரு ரொம்ப டென்ஷனாக இருக்குது ரொம்ப. அதுக்கு ஜபம் பண்ணோன்னா நமக்கு சமாதானம் கிடைக்கும். தாவீது விசுவாச மனிதன், தாவீது அதுக்காக ஜபம் இல்லை அவருக்கு, உயிரே போற போற நிலையில் இருக்கிறார். அந்த நேரத்தில் தன்னுடைய ஜபங்களுக்கு பதில் தருகிற தேவனை நோக்கி நான் கூப்பிடுறேன். நான் கூப்பிடும் போது சர்வ வல்லமை தேவன், அந்த சராசரத்தை படைத்த தேவன் என் ஜபத்தை கேட்கிறாருன்ற உறுதி நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு. அதனால தான் தேவனை நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு நீர் செவி கொடுக்கிறீர், எனக்கு தெரியும் நீங்க என்ன கேட்கறீங்க. அந்த நீங்க என்ன கேட்கறீங்கன்றது வந்து எனக்கு உம்மை நோக்கி கெஞ்சும்படிக்கு என்னை ஊக்குவிக்குது, உறுதி கொடுக்குது. ஏன்னா கடந்த காலத்துல என்னுடைய ஆபத்து நேரங்கள்ல, கஷ்ட நேரங்கள்ல உம்முடைய உண்மைத்தனத்தை, என்னுடைய ஜபத்தை கேட்டு பதிலளித்ததை உணர்ந்த மனிதன் இப்ப தைரியத்தோடு உம்முடைய கிருபாசனத்துக்கு வந்து நான் கெஞ்சுகிறேன், ஏன்னா என்ன கேட்கறீங்கன்னு நீங்க தெரியும். நம்ம ஜபம் அப்படி இருக்கா, யோசிச்சு பாருங்களேன். அடுத்ததாக அந்த வசனத்திலே சொல்றாரு, என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தைகளை கேட்டிருந்தும். எவ்வளோ உயரத்தில் இருக்கிற ஆண்டவர், நீ கொஞ்சம் இறங்கி ஆண்டவரே என் வாய்கிட்ட உம்முடைய செவியை கொண்டு வந்து எனக்கு மட்டுமே செவி கொடுக்கிற மாதிரி செவி கொடுத்து என் வார்த்தைகளை கேட்டிருந்தும். ஒரு ஃப்ரெண்டு இந்த கிட்டவா நான் உனக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னும் போது காது கொடுத்து போய் கேட்குறோமே அந்த மாதிரி எனக்கு செவி கொடுங்க, செவியை சாய்த்து. நம்ம இதுலேருந்து ஒன்று படிக்கணுங்க, நம்மளுடைய ஜபங்கள்லாம் ஒரு 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 பல விதத்தில் ரொம்ப பலவீனம், ரொம்ப சாந்தம். எங்கன்னா இந்த லைப்ரரியில் போனீங்கன்னா சத்தம்லாம் போடக்கூடாது, அந்த லைப்ரரியன்ஸில் அங்கே வந்து சின்ன முணுமுணுக்கிட்டு முணு முணுக்குவா, ஒருத்தர் ஒருத்தருக்கே கேட்காது. அந்த மாதிரி தான் பல நேரங்களில் இது த லிட்டில் நத்திங் ப்ரேயர், ஒன்றுமே இல்லாத விஷயமே, சும்மா முணு முணுக்கிறது தான் ஜபத்தில், சும்மா இப்போ ஏதோ ஒன்று சொல்லிட்டு வர்றது தான் ஜபத்தில், ஏதோ ஒன்று ஜபம்ன்ற பேரில் ஒன்று செய்கிறது தான். தாவீது பாருங்களேன், ஒரு 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 ஊக்கம், ஒரு வேகமென்ஸ்ன்னுவாங்க, ஒரு வீரியம் அந்த ஜபத்தில், ஒரு தன்னையே தன் ஆத்மாவை தன் இருதயத்தை ஜபத்தில் ஊத்துறது. என் விண்ணப்பத்தை கேளுங்க ஆண்டவரே, எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு, எனக்கு இந்த ஆபத்து இருக்கு, என்னை காப்பாத்துங்க ஆண்டவரே, என்ன மன்றாடுதல். அந்த நம்ம இருதயத்தையும் நம்ம ஆத்மாவையும் ஊத்துறது தானே ஜபம். அது இருக்கா நம்ம ஜபத்தில்? ஒரு மன்றாடுறார் தாவீதுடைய உச்சகட்ட ஆபத்தில் இருக்கும்போது அந்த ஒரு வெஹமென்சின்னுவாங்க இங்கிலீஷில், ஒரு வைராக்கியம், ஒரு உறுதி. நம்ம அப்படி ஜபம் பண்ண படிக்கிறோமா, ஜபத்தில் போகும்போது ஒரு ஒரு போராட்டத்தோடு ஆண்டவர்கிட்ட மன்றாடுறது, அது ஐ திங்க் புவர் ஃபேத். ஒரு அதான் சைக்கோ, எதுக்கோ ஜபம், எதுக்குப்பா ஜபம் பண்ணுறோம், ஒரு சமாதானமாக இருக்கும் இன்னைக்கு. இந்த மாதிரி ஒரு வெஹமென்ஸ் நம்ம ஜபத்தில் இல்லை பாருங்களேன். ஏன் என் சூழ்நிலைய, என்னுடைய பிரச்சனைய, நான் இன்னைக்கு சந்திக்கிற ப்ராப்ளம்ஸ், ஆண்டவர் மாற்றக்கூடியவர், என் ஜபத்துக்கு அவர் செவி கொடுக்கிறவர், என் ஜபத்தை இன்னைக்கு நான் போய் பேசும்போது ஏதாவது ஒன்று செய்யக்கூடியவர்ன்ற நம்பிக்கை நமக்கு அவ்வளோ இல்லை. விசுவாசம் கடைசியில் பாருங்களேன். அதனால என்ன பண்ணுறோம், ஜபம் குறைவாக பண்ணுறோம், இல்லை ஜபம்ன்ற பேரில் பண்ணும்போது அதில் எந்த விதமான ஊக்கமோ வைராக்கியமோ இருக்கிறது இல்லை. இதில் எவ்வளோ ஊக்கம் இருக்குது பாருங்களேன். என் சக்கரத்தை கேளுங்க, நான் ஆண்டவர் பிடிச்சிக்கிட்டு அவர் காதை பிடிச்சிக்கிட்டு கேட்க வைக்கிற மாதிரி மன்றாடி அந்த வைராக்கியத்தை ஜபத்தில் பார்க்குறோம். இந்த மாதிரி தான் நம்ம ஜபங்கள் இருக்கணும். அதில் ஒரு அர்த்தமாகவே அரைக்கிறதா இருக்கக்கூடாது இல்லைங்களா. நான் அடிக்கடி சொல்லுவேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே ஜபங்களை அடிக்கிறதா நம்ம இருக்கக்கூடாது. ஒரு நபர்கிட்ட பேசுகிறோன்னா சில பேர் பேசும்போதே தெரியும் அவங்க ஆண்டவருக்கு ஆண்டவர் உணர்வில் பேசுகிறாங்கன்னு இல்லைங்களா. நம்ம ஜபம் அப்படி இருக்கா, நம்ம ஜபம் பண்ணும்போது கண்ணை முடிக்கிறோம், ஏன் முடிக்கிறோம், வேறு யார் இல்லை ஆண்டவர் மனசில் நினச்சிக்கிட்டு தான் பேசுகிறோம், வேறு யாரை பற்றியும் நம்ம யோசிக்கக்கூடாது, வேறு யாருனாலையும் அவங்க இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஏதாவது பேசுவோம் இவங்களுக்கு ஏதாவது பேசுவோம் இல்லைன்னோ, ஆண்டவர் டைரெக்டாக தேவன்கிட்ட நான் நோக்கி பேசுகிறேன். சில பேரெல்லாம் நான் பக்திமான்கள் நம்ம எல்லாம் பார்த்துருக்குறேன், அவங்க ஜபம் பண்ணும்போது ரியலாகவே உணர முடியும் நம்மளெல்லாம் மறந்துட்டாங்க அவங்க, அது யாரோ ஒருத்தர்கிட்ட ரொம்ப சீரியஸாக பேசுகிறாங்க. அந்த பேச்சுக்கும் அது அரைச்சமாவே அரைக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது தெரியுங்களா? வார்த்தை கட்டி பேசுறதுக்கும் ஒருத்தர்கிட்ட உறவாடுறாங்க ஒருத்தர்னா நல்லா பார்க்க முடியும். தாவீது அப்படிப்பட்ட ஒரு செபிக்கிற மனிதன் பாருங்களேன், இப்படிலாம் பேசுவாரன் செவிகளை கொடுங்க, எவ்வளோ தைரியமாக பேசுகிறாரு. உங்களுடைய செவியை சாய்த்து என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டுகளும் நான் அழுகிறேன், நான் மன்றாடுறேன். என்ன ஒரு வைராக்கியம் இருக்கு. ஓகே, ஏழாவது வசனத்தில் ஒவ்வொரு வசனத்திலையும் பாடத்தை படிக்கலாம். இதுலலாம் பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணிங்கன்னா யோசிச்சு பாருங்களேன், உம்முடைய தமிழில் மாற்றி மாற்றி வருது, இங்கிலீஷில் ஃபஸ்ட்டில் வருது, தமிழில் கடைசியில் இருக்கிறது தான் இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு வருது. ஷோ யர் மாவலஸ் லவ்விங் கைண்ட்னஸ் அப்படின்றார், உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். அருமையான ஜபம், உம்முடைய அதிசயமான கிருபையை. இங்கிலீஷில் மாவலஸ் லவ்விங் கைண்ட்னஸ். லவ்விங் கைண்ட்னஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட். ஏன் பழைய பாடல ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான எபிரேயர் வார்த்தை அதுதான். அந்த எபிரேயர் மூல வார்த்தையில் இருக்கிறத வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு வார்த்தைகளே இங்கிலீஷில் இல்லாமல் ஆங்கிலத்தில் இருக்கிற ரெண்டு வார்த்தையும் கோர்த்து ஏற்படுத்தின ஒரு வார்த்தை தான் அது. இங்கிலீஷ்லலாம் தமிழ்லலாம் ஒன்றும் தெரியறதில்லை நமக்கு. கிருபைன்னு போட்டாங்க, லவ்விங் கைண்ட்னஸ். ஒரு 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 லவ்விங், லவ்விங்னா கைண்ட்னஸ் இல்லை. கைண்ட்னஸ்னா என்ன? ஒரு கைண்டுனா ஒருத்தருக்கு தயவாக இருக்கிறது இல்லைங்களா. ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஒரு நர்ஸு ஒரு அடிப்பட்ட ரொம்ப ஆக்சிடெண்டான ஒரு ஆளை பார்த்துக்கிறதுக்கும் கைண்டாக தான் பார்த்துக்கிறாங்க. நர்ஸு நல்லா மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க, அது கைண்டு. ஆனால் அந்த நர்ஸு அவங்க அம்மாவே இருந்தா வெறும் கைண்ட்னஸ்ஸாக இருக்கும். ஐயோ, அதில் கலந்த பாசமும் லவ்விங் கைண்ட்னஸ்ன்றது அதுதான். அந்த ரொம்ப ஆழம் இருக்குது. எபிரேயர் வார்த்தையில் அந்த தேவன் தன்னுடைய மக்களுக்கு பிரத்யேகமாக அவர் அன்பு கூறுற அன்புக்கு பேர் தான் லவ்விங் கைண்ட்னஸ். நிபந்தனையற்ற, உடன்படிக்கு கட்டுப்பட்ட, உடைக்காத, மாறாத, மாற முடியாத தேவனுடைய நித்திய இறையாண்மை அன்பு. அது அது எவ்வளோ வார்த்தைகள் போடலாம், அது மாறவே மாறாது, அது ஒருபோதும் அழியாது. என்ன நம்ம சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் நம்ம மேலே வச்ச அன்பு கொஞ்சம் கூட மாறாது. அது அவருடைய பிள்ளைகளுக்கே ஒரு உரித்த அன்பு, அது வேற யாருக்கும் அவர் காட்டுறதில்லை, உலகத்தா இருக்கு அது காட்டுறதில்லை. அந்த பிள்ளைகளுக்கே ரிசர்வ்டாக பிரத்யேகமாக தன்னுடைய மக்களுக்குன்னு அவர் காட்டுற அன்பு தான் அந்த அதிசயமான லவ்விங் கைண்ட்னஸ் இல்லைங்களா. தாவீது அது பிடிச்சி தொங்குறார், ரொம்பவே மாறாத, உடைக்க முடியாத, கடந்த காலம் நான் பிறந்து உருவாவதற்கு முன்பதாகவே என் மேல் கொண்ட அந்த நித்திய அன்பு, நித்தியமெல்லாம் இருக்க போற அந்த அன்பு, அதை இந்த நேரத்தில் காமி ஆண்டவர், அதை இந்த சூழ்நிலையில காமி ஆண்டவர், என கஷ்டம் இந்த சூழ்நிலையில காமிங்க. அம்முடைய அதிசயமான கிருபை விளங்க பண்ணும். அதிசயம், அது அதிசயம். இயேசுவின் அன்பு அதிசயம் நம்ம பாடுறோம் இல்லைங்களா, மிகவும் அதிசயம். அது அதிசயம், ஏன் அது அதனோட அது எந்த அதனோட வயசு எவ்வளோங்க, அதுலேயே அதிசயம். நான் பிறக்கிறதுக்கு முன்னதாகவே அன்பு, அது காலம் பிறப்பதற்கு முன்பதாகவே நித்தியத்தில் கொண்ட அதிசயம், அது அதிசயம். அது இப்போ அது தன்மையில் அதிசயம். நான் என்ன செஞ்சாலும் அந்த அன்பு மாறாது பாருங்களேன். என்னுடைய எந்த செயலின் அடிப்படையிலையோ, என்னுடைய குணத்தின் அடிப்படையிலையோ, என்னுடைய எதிர்காலத்தில் நான் எப்படி இருக்க போறேன்ற அடிப்படையிலையோ அந்த அன்பு இல்லை. அது ஒரு ஒரு வித்தியாசமான, வினோதமான, அதிசயமான அன்பு. உண்மை உள்ள அன்பு, அது மாறாத அன்பு. எல்லாத்த விட அது வேலை செய்கிற விதமும் அதிசயம். அந்த அன்புல தான் தன்னுடைய நேச குமாரன் என்றும் பாராமல் தேவன் இவ்வளவாய் நம்மளை அன்பு கூர்ந்து தம்முடைய நேச குமாரனுடைய ரத்தத்தையும் கொடுத்த முன்வந்த அன்பு, அது அந்த அன்பு என்னை காப்பாத்தின அந்த அன்பு. அந்த அன்பை இப்ப காமிங்கன்றார் பாருங்களேன். விளங்க பண்ணுன்னு இங்கிலீஷ்ல வருது, விளங்க பண்ணுன்னா அதை உணர்த்தும், இப்ப எனக்கு வெளிப்படுத்தும். ஏன்னா சுகர்ந்து போற இருதயமா இருக்கிற ரொம்ப கஷ்டம், ரொம்ப இக்கட்டு, நமக்கும் வேலை கஷ்டம், அந்த கஷ்டம், இந்த கஷ்டம்ன்றோம். நம்மளை ஊக்குவிக்கிறது என்னங்க, நம்ம மேல ஆண்டவர் வச்ச அன்பு தான், நம்ம மேல ஆண்டவர் வைக்கிற மதிப்பு தான். ஒரு விசுவாசிக்கு நம்ம என்ன ஒரு ஜபம் பாருங்களேன். நானும் ஒரு வினோத் கிட்ட இங்கிலீஷ் வார்த்தை சொல்லி ரொம்ப வேலை ரொம்ப இதுன்னு நமக்கெல்லாம் ஒரு ஊக்கம் தருறது என்ன, இந்த அன்பு தான். இதை நம்ம செய்ய வேணா என்ன ஒரு ஜபம், யோசிச்சு பாருங்களேன், உங்களுடைய ஷோ மீ யுவர் லவ்விங் கைண்ட்னஸ், யுவர் மார்வலஸ் லவ்விங் கைண்ட்னஸ், உங்களுடைய அதிசயமான லவ்விங் கைண்ட்னஸை எனக்கு வெளிப்படுத்தும், எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே. நம்மெல்லாம் சொல்ல வேணா, உங்களுக்கு எப்படியோ நமக்கு சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய அறியாமை கொண்ட மூளைக்கு அதை வெளிப்படுத்தும், என்னுடைய சோர்ந்து போன மந்தமான இருதயத்தை வெளிப்படுத்தி என்னுடைய இருதயத்தில் நன்றியை பொங்க வையும், என்னுடைய மங்கி போற விசுவாசத்துக்கு அந்த அன்பை வெளிப்படுத்தி அதுக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடு, என்னுடைய அனுபவத்தில் வெளிப்படுத்தும், என்னுடைய பயங்களிலிருந்து நீக்கி என்னை வெளிப்படுத்தும், என் சூழ்நிலைகளிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்த அந்த அன்பு, நித்தியத்தில் என்னை அன்பு கொண்டீருன்னு சொன்னீரே, மாறாத அன்புன்னு சொன்னீரே, வரப்போற காலங்களில் என்னை வந்து ரட்சிப்பேன்றீரே, இந்த இக்கட்டில் நான் மாட்டியிருக்கிறேன், அந்த அன்பை இங்க வெளிப்படுத்தும், நீ இன்வோக்ஸ் தட் லவ், அந்த நித்திய அன்பு, மாறாத உடன்படிக்கையின் அன்பை இப்போ கிளப்புறார். அதிக ஒருவேளை சேடா இருக்கலாம், சோர்பா இந்த மீட்டிங்க்கு வந்திருக்கலாம், நானும் சோர்பா தான் இருந்தேன், இந்த வசனம் படிச்சு ஊக்கம் வந்துருச்சு எனக்கு. இந்த அன்பு ஏன் சோர்பா இருக்கிறீங்க தேவனுடைய பிள்ளையா? காரணம் என்ன தெரியுமா? இந்த அன்பு மறந்துட்டீங்க. தட் இஸ் ஒன்லி ரீசன். இதை நீங்க செய்யலாம் ஆண்டவரே, இந்த அன்பு ஒரு துளி நமக்கு அதை ருசி பார்த்தோம்னா அதான் சொர்க்கம், அந்த அவருடைய அன்புல வாழ்றது தான் சொர்க்கம். நம்ம மைண்டே மாறி போயிடும் பாருங்களேன், எந்த அளவுக்கு தேவன் என் மேல அன்பு கூர்ந்து இருக்கிறார், எந்த அளவுக்கு என்னை மதிக்கிறார். அது ஒரு டிராப் போதும், டிராப் போறோம். புதிய ஏற்பாடு நமக்கு சொல்லுகிறது, அந்த அன்பை உணர்த்துறவர் பரிசுத்தாவியார், பரிசுத்தாவியானவர் தான் தேவனுடைய அன்பை நம்ம இருதயத்துல ஊத்துகிறவர். அவர் ஆண்டவர் இன்னைக்கு செய்ய மாட்டாரா? அது செஞ்சு ஒவ்வொருத்தருக்கும் செஞ்சோம்னா என்ன ஆர்வத்தோடு ஞாயிற்றுக்கிழமை வரலாம் அவர் ஆராதிக்கிறதுக்கு. யோசிச்சு பாருங்களேன், என்மேல் இவ்வளவு அன்பு கொண்ட தேவனை நான் ஆராதிக்க போறேன். நித்திய அன்பு, மாறாத அன்பு, சூழ்நிலைகள் மாறலாம், மலைகள் குன்றுகள் ஒளிந்து போலாம், நான் உன்மேல வச்ச அன்பு மாறாதுன்றாரு. அந்த தேவனை நம்ம ஆராதிக்குவோம், அவருடைய ஆவி தான் நம்ம இருதயத்துல அந்த அன்பை ஊத்தணும். தேவனே, உம்முடைய மார்வலஸ் லவ்விங் கைண்ட்னஸை எனக்கு வெளிப்படுத்தும். என்ன ஜபம், என்ன ஜபம்? ஏழாவதுல பாருங்களேன், தொடர்ந்து அவர் உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, ரட்சிக்கிறவரே. அவருக்கு ஒரு புது பேரை கொடுக்கிறார் தாவீது பாருங்களேன், அது பெரிய பேர், எவ்வளவு பெரிய பேர், ஒரு வசனமே அந்த பேர், உம்மை நம்புறவங்க அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவதோ, எழும்புகிற சூழ்நிலையோ, எழும்புகிற மனிதர்களோ, எழும்புகிற கஷ்டங்களோ, அது உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவர். எவ்வளவு பெரிய பேர் பாருங்களேன் ஆண்டவருக்கு, என்ன அதிசயமான பேர், உன்னத பேர், மிகுந்த ஆறுதல் நமக்கு அளிக்கிற பேர். இன்னும் சொல்ல போனா அவர் ரட்சிப்பின் தேவன். அவருடைய வேலையே நித்திய ரட்சிப்பு மாத்திரம் இல்லை, அந்த நித்திய முடியாத ஒரு காரியத்திலேருந்தே நம்மளை ரட்சித்துட்டாரு. இன்னும் தற்காலிக பிரச்சனையிலேருந்து ரட்சிக்கிறதா அவரு கஷ்டம், யோசிச்சு பாருங்க. அவருடைய வேலையே வேற இல்லை, நமக்கு நம்மளை ரட்சித்து கொண்டிருக்கிறது தான் அவருடைய வேலையே பாருங்களேன். அவருடைய பழக்கமே விசுவாசிகளை ஒரு கஷ்டம் ஒரு கஷ்டம் ஒரு கஷ்டத்துக்கு மேல ரட்சித்து கொண்டிருக்கிறது தான் அவருடைய வேற, அவர் பேரே அதான். சும்மா அவர் பேர் வச்சுக்க மாட்டார் பாருங்களேன். அவருடைய பெஸ்ட் குணாதிசயங்களையும், சகலமா அறிந்த ஞானத்தையும், சகல வல்லமையும், தன்னுடைய சகல குணாதிசயங்களையும் பயன்படுத்தி எதுக்கு பயன்படுத்துறாரு? தன்னுடைய மக்களை ரட்சிப்பதுக்கு பயன்படுகிறது தான் அவருடைய குணாதிசயம் பாருங்களேன். எவ்வளவுதான் நிலையில, எந்த நிலையில நம்ம இருந்தாலும், தன்னை நம்புகிறவர், அந்த கண்டிஷன், தன்னை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் நின்று உமது வலது கரத்தினால், யோசிச்சு பாருங்களேன், நம்மள மாதிரி தகுதி இல்லாத மக்களுக்கு என்ன அதிசயம், எங்க இருந்து ரட்சிக்கிறாரா? தம்முடைய வலது கரத்தினால். என்ன வலது கரம்? எல்லா அதிகாரத்தை விட, எல்லா வல்லமையை விட, நாமத்தை விட எல்லாத்துக்கும் மேலாதுன்றது அவருடைய வலது கரத்துல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க போயிருக்கிறாரு? அவருடைய ரைட் ஹேண்ட். அதுதான் டோமினிபொட்டன்ட் பவர், எல்லா நாமத்தை விட, அதிகாரத்தை விட, பவரை விட அது அவருடைய வலது கரம். அவருடைய வலது கரத்துல போய் நாம் அவருடைய அடக்கல புகுந்தோம்னா சர்வ வல்லமையின் வல்லமையே நமக்கு உதவிக்கு வரும், அவருடைய இறையாண்மையை நம்மளை பாதுகாக்கிறதுக்கு எந்திரிச்சு வரும். அதான் சொல்ற, உண்மை நம்புகிறவர்களை நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே. உதவியற்ற நிலையில நாங்க மாட்டிக்கிறோம், என்ன செய்யறதுன்னு தெரியல, கலங்கி போறோம். சோதனைகள், உலகம், கஷ்டம், மாமிசம், கவலைகள், சில நேரங்களில் மக்களுடைய இரக்கத்தில் எங்களுக்கு தீமை செய்யக்கூடிய மனிதர்கள்கிட்ட மாட்டிக்கிறோம். நாங்கள் என்ன செய்யறது, உங்களுடைய வலது கரம் வரோம் எங்களை காப்பாற்றுறதுக்கு. த ஒம்னிபொட்டன்ட் பவர், சர்வ வல்லமையினுடைய தேவனுடைய பவர் வந்து நம்மளை காப்பாற்றும். நீங்கள் ஏதாவது பிரச்சனையில் இருக்கிறீங்களா, அந்த சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக வருகிறதே, அந்த மனிதர்கள் எழும்பி வராங்களே, எவ்வளோ பாரம், எவ்வளோ கவலை, எவ்வளோ கஷ்டம். இந்த வசனத்தை பாருங்க, உங்க எப்பேற்பட்ட தேவன் உன் தேவனை பாருங்க. நம்ம படிச்சிருக்கிறோம், நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன, நான் எப்பேற்பட்ட தேவனை ஆராதிக்கிறேன், நம்புறேன்றதை நம்ம தியானிச்சு பார்க்கணும். தாவீது தியானிச்சு பார்க்குறாரு பாருங்களேன், உங்க நம்புறவர்களை நீங்கள் விடமாட்டீங்க சாமி, உங்களை ரட்சிக்கிறது தான் உங்களுடைய வேலையை, அதுவும் உங்களுடைய ஃபுல் பவரில் ரட்சிப்பீங்க அவங்கள. அதான் சொல்கிறார். என்ன ஒரு அதிசயமான வசனம். ஓகே, எட்டாவது வசனம் பாருங்களேன், இன்னும் பத்தாதுன்னு அடுக்கிக்கிட்டே போறார் பாதுகாப்புக்கு. எட்டாவது வசனம் பாருங்க, எவ்வளவு அருமையான வசனம். கண்மணி போல் என்னை காத்தருளும். நம் பாட்டுலாம் பாடிடுறோம், ஆனா யோசிக்கிறதே இல்லை. அதெல்லாம் கண்மணி போல் காப்பாத்துறார், ஜபத்திலயும் அடிச்சு விட்டுருவோம், அரைச்சமா வரைக்கிற மாதிரி கண்மணி போல் காப்பாத்துற, யோசிக்கிறது இல்லை. அதெல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புலயே நம்ம ரொம்ப பாதுகாக்கிறது என்னங்க, நம்ம கண்மணி இல்லைங்களா, பியூப்பிள். யாராவது அது கிட்ட வந்து நின்றுகிட்டாவே நமக்கு பிடிக்கிறது இல்லை, கொஞ்சம் தூரமா நின்றுப்பா, ஏன்ப்பா முடிஞ்சுக்கிட்ட வந்து கண்ணுகிட்ட வந்து நிற்கிற, அது ஏதாவது ஆயிட போதும், இந்த கண்ணுக்கு தூரம் போகும். நமக்கு ஏதாவது பறக்கிற மாதிரி இருந்தால் நம்ம போய் கையை காலை மறைக்கிறது இல்லை, முதல்ல கண்ணை தான் பிடிக்குவோம். அதான் நம்ம கண்மணி ரொம்ப மிருதுவான, நமக்கு ரொம்ப அருமையான, ரொம்ப சென்சிட்டிவ் பார்ட், நம்முடைய பாகங்கள்லையே, நம்முடைய சரீரத்திலேயே ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம காக்கிற ஒரு அங்கம் அதுதான். தாவீது என்ன சொல்றாரு, என்னை அப்படி ப்ரொடெக்ட் பண்ணுங்க. என்ன ஒரு அழகான படம், கடவுளுக்கு நான் கண்மணியா, எவ்வளவு மிருது, எவ்வளவு ப்ரெஷியஸ், எவ்வளவு சென்சிட்டிவ்னா கடவுளுடைய இருதயத்துக்கு நான், உண்மையாவே அதான் நான். உங்களால் நம்ப முடியுமா, அவருடைய நிபந்தனையற்ற உடன்படிக்கையின் அன்புல என்ன அவருடைய கண்மணியா பார்த்துக்கிட்டார், அதனால தான் அவ்வளோ விலை கொடுத்து வாங்கினார். யோசிச்சு பாருங்க, அவ்வளோ விலை ஏன் கொடுக்கணும் அவரு. நம்ம ஏதாவது ரொம்ப விலை கொடுத்து ஒன்று வாங்கிட்டு வரோம், ஒரு காஸ்ட்லி டைமண்ட், இல்லை ஒரு கோல்டு நெக்லஸ் அதை எடுத்தீங்கன்னா செருப்பு மாட்டுற இடத்துல மாட்டிடுவோமா இல்லைங்களா. இட்ஸ் வெரி ஸ்பெஷல், எவ்வளோ அது கொடுத்த விலைனால அது கண்மணி போல் வச்சுக்குவாங்க. அதை லாக்கரில் வச்சு, அந்த லாக்கருக்கையை நம்ம தலை மேல வச்சுக்கிட்டு, தலகாணி கீழே வச்சுக்கிட்டு, கண்மணியனோ யாராவது ஏதாவது ஆயிடப்போகுது. அப்படித்தான் கடவுள் நம்மளை பார்க்குறார், கண்மணி போல். தாவீது வந்து கடவுளுடைய கையில் இருக்கிற ஒரு மருத்து போன ஒரு பிளிஸ்டர், கேலஸ்ன்னு வாங்க, இல்லை நம்ம காலில் எல்லாம் வருமே சில நேரங்களில் இல்லைங்களா, மருத்து போயிருக்கோம் காலில், கேலஸ்ன்னு வாங்க, அது ஒன்றுமே வழியே எடுக்காது குத்துனாலும். அந்த மாதிரி இல்லை, தேவனுடைய உடன்படிக்கையின் அன்புல கடவுளுடைய இருதயத்துல எந்த இடம் எனக்கு இருக்குதுன்னா அவருடைய கண், பிரத்யேகமான அன்பு, காலத்தினால நித்தியத்தினால எதுவுமே மாறாத அன்பு. அந்த மிருதுவான இருதயத்திலையும் தேவனுடைய மனதிலையும் இருதயத்திலையும் மிக மிருதுவான இடத்தை பெற்றவன் நான். என் வாழ்க்கையில எதுவுமே அவருடைய திட்டத்தை அன்றி என்னுடைய நன்மைக்கு இல்லாத எந்த காரியத்தையும் என் வாழ்க்கையில விட மாட்டார். கண்மணி நான், அவருடைய கண்மணி, என் கண்மணிக்கு உற்றுவானா நான் பாருங்களேன். பாருங்களேன் என்ன அதிசயமான சங்கீதம். தாவீது அழுகுறாரு, வேதனைப்படுறாரு, ஏன்னா அவர் இருக்கிற சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, உலகத்துல ஒரு நாய் மதிப்பு கூட இல்லை எனக்கு, என்னை யாருமே மதிக்கிறது இல்லை. சவுலு நாயை விரட்டுற மாதிரி விரட்டி விரட்டி நாடோடியா சுத்துற, இப்படி ஊரெல்லாம் என்னை கொஞ்சம் கூட மதிக்காம இருக்கிறாங்க. ஆனா நான் உண்மை நோக்கி பார்க்கும்போது என்னை கண்மணி போல் இங்க பாக்குறீங்க. அப்படிதாங்க ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார். 9வது வசனம் படிப்போம். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கத்திற்கும் துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும். பாருங்க அந்த வார்த்தைகள்லாம் பிராண பகைஞர், என்ன மாதிரி பகைஞர் அவரு, என்னுடைய டெட்லி எனிமீஸ்ன்னு வருது. பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய சட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். என்ன ஒரு இமேஜ் இப்பாடி, என்ன ஒரு அதிசயம். ஒரு தாய் பறவை ஆபத்துன்னு வரும்போது எப்படி தன் குஞ்சுகளை ஆபத்துலேருந்து பயங்கரத்துலேருந்து அந்த குஞ்சில் போட்டு சேர்த்துக்கிட்டு, எனக்கு எதானாலும் பரவாயில்ல, என் குஞ்சுகளை நான் பாதுகாக்கணும்னு சொல்லி உம்முடைய சட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். சட்டைகளின் நிழலிலே, என்ன பியூட்டிஃபுல் இது. அந்த என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு மாத்திரம் இல்லை, அதில் ஒரு வார்மத், இப்போ தான் பிரான்சிஸ் சொன்ன மாதிரி ஒரு எவ்வளோ அனலாக இருந்துச்சு, திடீர்னு கிளைமேட்டை மாற்றி விட்டுருக்குற, அந்த மாதிரி ஒரு வார்மாக நம்ம இருக்கும்படிக்கு அவருடைய சட்டைகளின் கீழ் எவ்வளோ இறங்கி வரார் பாருங்களேன். கடவுள் தன்னுடைய அன்பில் நம்ம அப்பா நம்ம அம்மான்றோம் நம்ம அவங்க நம்ம மேலே, ஆனால் அப்பாக்கெல்லாம் ஊற்றானவர் அவர் அப்பா இல்லைங்களா. எல்லாத்துக்கும் அப்பாங்களுக்கு அன்பே அவர்கிட்ட தான் வருது, அம்மாங்களுக்கு அன்பே அவர்கிட்ட. இந்த ஒரு தாய் பறவை தன் குஞ்சுகளை எப்படி சட்டைகளின் கீழ் ஆபத்து வராமல் பாதுகாக்குதோ, தன்னுடைய குஞ்சுகளுடைய வளர்ச்சிக்கு பிரயோஜனத்துக்கு அன்றி வேற எதுவுமே என் குஞ்சுகளை அண்ட விட மாட்டேன்னு பாதுகாக்குதோ, அப்படி பாதுகாக்கிற அன்பு. பரப்போர் ஆபத்து, ஐம் சேஃப், உன்னுடைய சட்டைகளின் கீழ் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். நம்மெல்லாம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுங்க. மனம் தளர்ந்து போயிடுறோம், மனம் விட்டு போயிடுறோம், இது தேவனுடைய சட்டைகளின் கீழ் நம்ம இருக்கிறோம். நமக்கு அவர் அன்றி வேற எதுவுமே நம்ம கிட்ட வர முடியாது. அவர் சட்டையை தாண்டி தான் நம்மளை வந்து தொட முடியும். அது எதுவுமே அந்த உடன்படிக்கை நித்திய மாறாத அன்பு, அவருடைய மகிமைக்கும் நம்முடைய நன்மைக்கு அன்றி வேற எதுவுமே நமக்கு அண்ட விட மாட்டார். ஏன்னா நம்முடைய தேவன் வெறும் அன்புள்ள தேவன் மாத்திரம் இல்லை, இறையாண்மை உள்ள தேவன், பராமரிப்பின் தேவன். சகல சூழ்நிலைகளையும் இந்த உலகத்தில் நம் வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சிறிதான காரியங்களையும் ஆளுகிற தேவன் நம்மக்கிட்ட உற்றுவாரா, அவ்வளோ பெரிய தேவன். தன்னுடைய சகல குணாதிசயங்களும் தன்னுடைய வலது பார்சத்தில் இருக்கிற சகல வல்லமைங்களையும் தன்னுடைய நம்முடைய நன்மைக்காக பயன்படுத்துகிற தேவன். அப்பேற்பட்ட தேவனை நம்புகிற நாம், அவருடைய பாதுகாப்பில் இருக்கிற நாம் எவ்வளோ தைரியமாக இருக்கணும் யோசிச்சு பாருங்களேன். அதான் ஓகே, இதோடு இந்த சங்கீதத்தை நம்ம முடிக்கலாம். ரொம்ப மன உருக்கிற சங்கீதம் தான், அருமையான வார்த்தைகள். பாதுகாப்புக்காக ஆண்டவர்கிட்ட மன்ற நியாயத்தை கேட்டு, தன்னை சோதிக்கும்படி கேட்டு, பாதுகாப்புக்காக கேட்குறாரு. அடுத்தது 10-12 தன்னுடைய சத்துருக்கள் எவ்வளோ பயங்கரமான சத்துருக்கள்னு விவரிப்பார். சிங்கங்கள் போல் இருக்கும் அப்படிலாம் விவரிப்பார். அடுத்தது அந்த சத்துருக்களை நீங்கள் எதிர்த்து கொள்ளுங்க. கடைசியில் 15வது வசனத்தில் இந்த கஷ்டங்கள்லாம் முடிஞ்சு போகும்போது ஒரு நாள் என்ன மகிமைப்படுத்த போகிறீங்க, அதுக்கு தான் இதெல்லாம் நீங்கள் அனுமதிக்கிறீங்க. என் வாழ்க்கையில் இதெல்லாம் இவ்வளோ கஷ்டங்கள், இதெல்லாம் நீங்கள் என் வாழ்க்கையில் இருந்தால் ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம், என் உம்முடைய நோக்கம் நான் மகிமைப்படுத்தப்படணும், அதுக்காகத்தான் என் வாழ்க்கையில் இவ்வளோ நீங்கள் அனுப்புறீங்க, இவ்வளோ என்னை தயார் பண்ணுறீங்க. அருமையான சங்கீதம், தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஜெபிக்கிறவங்க நீங்கள் செய்யலாம்.